ஹல்லேலூயா.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மத்தியில் இருக்கிறதற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மீண்டுமா இந்த இடத்துக்கு வரவும் உங்களை சந்திக்கவும் தேவன் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நன்றி. அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை இந்த இடத்திலே அழைத்து இந்த ஊழியத்தை செய்ய உங்கள் சபையாருக்கும் பாஸ்டருக்கும் மற்றும் ஊழியர்களுக்கும் தலைவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை அங்கு நாங்கள் செய்யறதுக்கு தேவன் பெரிய கிருபை பாராட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கு நாங்கள் அந்த ஊழியத்திலே இருந்து அநேகரை சந்திக்கவும் தேவராட்சியத்தை கட்டவும் தேவன் பிரதான கிருபை பாராட்டி வருகிறார். அங்கும் கிருபையின் சபை கட்டப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பிரிஸ்டல், டேவன், க்ளௌஸ்டர், ஆக்ஸ்போர்ட், நாலு இடங்களில் நாங்கள் அங்கு ஆராதனை செய்கிறோம். ஆனால் ஒரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிரிஸ்டல் மாத்திரம் நடக்கிறது, மற்ற இடங்களிலேயும் ஆராதனைகள் நடக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். முக்கியமாக நான் சந்தோஷப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், புதியவர்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய இதயத்தின் மிக பெரிதான பாரமும் ஆண்டவரை நான் கேட்கிற விண்ணப்பமும் அதுதான், ஆண்டவருடைய கட்டளையும் அதுதான். ஆண்டவரே, உங்களுடைய கட்டளையை நான் நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. ஆமென். புறப்பட்டு போய் சீசராக்கி என்ன செய்யுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. நான் உங்களோடு உலகத்து முடிவு உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கேட்டார். ஆனால் ஆண்டவர் அதை செய்கிறார், உங்களோட சபையிலையும் செய்கிறார், அங்கும் தேவன் செய்கிறார். ஆமேன். நிறைய வாலிபர்களை தேவன் எழுப்பியிருக்கிறார். ஆகவே உங்களுடைய ஜபங்களுக்காகவும், நீங்கள் பாராட்டின அன்பான உதவிகளுக்காகவும், ஜபங்களுக்காகவும், மற்ற எல்லாத்துக்காகவும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்தும் அந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்தும் எங்களுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்க. அதுல இருக்கிற வருகிற ஆசீர்வாதத்திலே உங்களுக்கும் பங்குண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. அதை நீங்க ஏற்ற காலத்திலே நீங்க காணுவீங்க. தேவன் அந்த நாட்களிலே அதை உங்களுக்கு தருவார். ஆமேன். தேவன் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே நான் இன்னொரு காரியத்தை உங்களோட நான் சொல்ல விரும்புகிறேன். போன வருடம் இந்த இலங்கையில யுத்தம் நடந்த பொழுது இந்த கேம்புகளுக்கு போறதுக்காக வேண்டி நான் அங்கு இங்க வந்து சென்று கடந்து சென்ற பொழுது அங்கு சென்றிருந்தேன். அந்த இடத்துல போய் ஒரு வல்லமையான தேவ வழிநடத்தலின்படி அந்த ஊழியத்தை செய்து முடிக்க தேவன் கிருபை செய்தார். ஆமீன். கேம்புக்கு போய் நான் அதுக்கப்புறம் கூட்ட வந்து நான் பேசியிருக்கிறேன். ஆனா அந்த இடத்துல நான் கடந்து சென்ற பொழுது உண்மையாகவே மெய்யாகவே தேவனுடைய ஒரு கவரை என்னோட இருந்தத்தை நான் கண்டுகொண்டேன். நான் எங்கெல்லாம் அங்கு சென்று ஊழியத்தை நாம் செய்ய சென்றோமோ அந்த இடத்துலாம் ஒரு தேவனுடைய வழிநடத்தலும் ஒரு பரிசுத்தானுடைய மூடுதல் அப்படியே இருந்ததை, ஒரு பாதுகாப்பு இருந்ததை நான் உணர்ந்து கொண்டேன். ஹல்லேலூயா. தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் அதிலே உங்களால் முடிந்த உதவிகளையும் நீங்கள் செய்திருந்தீங்க. அதுக்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மீண்டுமாய் இந்த வருடம் நான் இலங்கைக்கு ஊழியத்துக்காக நான் செல்லுகிறேன். வருகிற இந்த மாத கடைசியில நான் நவம்பர்ல நான் செல்லுகிறேன். முக்கியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், நாம் இலங்கை தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம், இலங்கை தேசம் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி நான் சொன்னது போல நாங்கள் புறப்பட்டு போய் சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க என்று சொல்லி ஆண்ட கட்டளை ஏற்பட்டிருக்கிறார். இலங்கையில அநேக ஊழியங்கள் இருந்தாலும் அங்கு பெரும்பான்மையாய் வாழுகிற சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு வகையான ஊழியம் இன்னும் இல்லை. நீங்க அங்கே நேற்று ஜெபம் பண்ணோம், தெற்கு பகுதியிலிருந்து ஒரு விதம் ஒரு எழுப்புதலும் ஒரு ரட்சிப்பும் வந்தால் அந்த தேசத்துக்கு முழுமையான ஒரு ரட்சிப்பு உண்டாகும். ஆமீன். 72% மேலான மக்கள் புத்த மதத்தை விக்கிரகங்களை வணங்குகிற மக்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு தேவன் நம்முடைய தமிழ் பிரதேசங்களிலே அநேக சபைகளை உருவாக்கி அநேகரை யுத்த காலங்களிலே அநேக தாடுகளின் நடந்து சென்றாலும் தேவன் அநேகரை ரட்சித்து அநேக சபைகளை உருவாக்கி ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டிருக்கிறார். ஆமீன். ஆகவே இந்த முறை நான் போற நேரத்தில் சிங்கள பகுதியில் இருக்கிற, நான் போன முறை சென்ற பொழுது ஒரு சிங்கள ஒரு ஊழியக்காரனை நான் சந்தித்தேன். அவர் நல்ல தமிழ் பேசுவார். சோ அவர் மீரிகம என்ற இடத்திலே ஒரு சின்ன சபையை வைத்திருக்கிறார். மிகவும் ஆத்துமபாரம் உள்ள ஒருவர். அவருடைய தகப்பன் ஒரு புத்த மத தலைவருடைய மகன். அவர் ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். மிகவும் ஒரு அவர் மூலமாக அங்கே இருக்கிற சிங்கள மக்கள் அநேகர் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர் சொன்னார், நீங்க வந்து நாம் இன்னுமாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய நீங்க உதவி செய்யும்படியாக கேட்டிருக்கிறார். ஆகவே நாம் இதுக்காக நான் செல்கிறேன். அதே நேரத்தில் நாம அப்படியான ஒரு பாரம் நமக்கு உள்ளத்திலே இருக்கணும். நாம ஜெபம் பண்ணுகிறோம், அங்கு எவ்வளவு இன்னும் அந்த விக்கிரகங்களை வணங்குற மக்கள் மத்தியிலே தேவன் காரியங்களை செய்வோம். ஆமென். அவர்களை ரசிக்கப்படத்தானே வேணும் என அந்த மக்களையும் ஏழைகள் விதவைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆகவே நாம அப்படியான இயேசு கிறிஸ்தனுடைய அந்த வெளிப்படையான அந்த உள்ளான அவரை போல அவருடைய சிந்தை நமக்குள்ளே வரக்கடவது. ஆகவே நான் அவர்களும் ரசிக்கப்படணும் என்ற ஒரு பாறை நமக்குள்ளே வரட்டும். அப்படியாக நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் இதை நினைக்கிறீர்களோ நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க அதுக்காக கொடுக்கவும் வேண்டும். அதே நேரத்தில் நான் கடந்து முடிந்தால் நான் யோசித்திருக்கிறேன், அந்த கடைசியாக யுத்தம் நடந்து முடிந்த அந்த முள்ளிவாய்க்கால் அந்த அந்த இடத்துக்கு இப்பொழுது போகலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இலங்கையிலே இப்போ ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. எங்கும் போய் எந்த சுவிசேஷம் அறிவித்து எந்த ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஒரு நிலம் இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையை நாம் சாதகமாக நாம் பயன்படுத்தி முடிந்த அளவுக்கு அந்த இடத்துல நாம் ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆகவே அந்த இடத்துக்கு நான் கடந்து சென்று ஊழியத்தை செய்யலாம் என்று நினைத்திருக்கிறேன். ஆகவே இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, இதுக்காக தாராளமாக உங்களுடைய கரங்களை திறந்து நீங்கள் உதவி புரியுங்க. தேவன் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவார், இதில் உங்களுக்கு நிச்சயமாக பங்கு உண்டு. ஆமீன். ஹல்லேலூயா. சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறது. நம்முடைய கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து நாம் யாரும் தூக்கமுகமா இருக்கக்கூடாது. நாம் அப்படி தூக்கமுகமா வந்தனா தூக்கமுகமா திரும்பி போகக்கூடாது. ஆமே. சந்தோஷத்தோடு நாம் கூட போகணும். ஹாலேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். ஆமேன். அவர் எப்பொழுதும் பெரியவர் தான். ஹாலேலூயா. அவர் தான் பெரியவர். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிற நம்முடைய பரலோக தேவனை துதிக்கிற ஒரு ஜனமாக தேவன் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பாருங்க, இதை விட வேறொரு பாக்கியம் நமக்கு என்ன வேணும்? ஆமே. உலகத்திலே நமக்கு எவ்வளவுதான் பொருள்கள் இருந்தான, ஆஸ்தி இருந்தாலும் அது உங்களுக்கு ஜீவன் அல்ல என்று தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நமக்கு ஜீவன் நம்முடைய ஆண்டவர் தான். ஹாலேலூயா. அவர்தான் நம்முடைய வாழ்வு. அவர் உங்களுக்கு வாழ்வு தருவார். ஹாலேலூயா. இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத நாள். இந்த நாள், இன்றைய நாள் நான் ஞானஸ்தானம் எடுத்து 21 வருஷம் இன்றைக்கு ஆண்டருடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு 1989 அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். 1989 மார்ச் மாதம் நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு இந்த 21 வருஷம் கர்த்தரோடு கூட நடக்க தேவன் கிருபை செய்தாரானே. ஆமே. அந்த நாமத்துக்கு அந்த இந்த நாளில் உங்களோட கூட இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கறதை கேட்டு நான் கர்த்தர்களை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நாமே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இருந்தீங்கன்னா 21 வருஷம் என்ன, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவர் நடத்தியே ஆவார். ஹல்லேலூயா. அவரை நாம் விருக பற்றிக் கொள்வோம். அவரையே அண்டிக் கொள்ளுங்க. அவர் வாழ்க்கையிலே மேன்மைக்கு மேல மேன்மை, உயர்ச்சிக்கு மேல உயர்ச்சி, மகிழ்ச்சிக்கு மேல மகிழ்ச்சி அவர் தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைய செய்திக்கு ஆதாரமா எடுத்துக்கொள்வோம் யாத்திராகமம் 12:29. யாத்திராகமம் 12:29
நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கு சிறைப்பட்டவர்களின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்போர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தும் கர்த்தர் அளித்தார். அப்பொழுது பார்வோன் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோம் என்று சொல்லி தீவிரமாக ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினான். பிசைந்தமா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள்மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ராமேசை விட்டு கால்நடையா பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 600,000 புருஷராய் இருந்தார்கள். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லாத அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்கக்கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கன்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் குடியிருந்த காலம் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அவர்கள் கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே.
இதுவே ஹல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலையங்கம் 7 இரவுகள், 7 அற்புதங்கள், 7 ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஆகவே முக்கியமாய் ஆசரிக்கப்பட்ட ஒரு ராத்திரி, ஒரு இரவு வந்தது. அடிமைத்தனத்திலே 430 வருடமாக தேவனுடைய ஜனங்களை பார்வோன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தின்படி என்னுடைய ஜனங்கள் அந்நியத்தில் அடிமைகளாக இருப்பார்கள். அந்த நாட்கள் முடிந்த அன்றைய தினமே நான் அவர்களை வெளியே கொண்டு வருவேன் சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். இந்த ராத்திரி மறக்க முடியாத ஒரு ராத்திரி. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நாம் என்னவா ராத்திரியா கர்த்தருக்கு முக்கியமாக ஆசரிக்கப்பட வேண்டிய ராத்திரி இதுவே. முக்கியமாக ஆசரிக்கப்பட வேண்டிய இரவு. இவ்வளவு 430 வருடங்கள் பாவனுடைய அடிமைத்தனத்திலே இருந்து ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சுதந்திரமாக, ஏவ ஜனங்கள் சுதந்திரமாக வாழ முடியவில்லை, சுதந்திரமாக நடமாட முடியவில்லை. பார்வன் அவளை ஒடுக்கி ஒடுக்கி வைத்துக் கொண்டே இருந்தான். ஆனால் தேவனுடைய நேரம் வந்தவனே, அந்த இரவு வந்த அன்று அந்த ஜனங்கள் எல்லாம் விடுதலையாகி வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டு நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். கிட்டத்தட்ட 600,000 புருஷர்கள் என்று சொன்னால், அதோட கூட 600,000 புருஷர்கள் சொன்னால் அவர்கள் நிச்சயமாக அவருடைய மனைவிகள் 600,000 பேர் இருப்பாங்க. 1,200,000 பிள்ளைகள்லாம் சேர்த்தா 2,00,000 மேல வரும். பிள்ளைகள் தவிர எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இவ்வளவு ஜனங்கள் அந்த தேசத்திலே பெரியிருந்த பொழுது ஆண்டவர் அவர்களை மறக்கவில்லை. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலே இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை அவர் மறக்கவில்லை. இன்றைக்கு யாரு நாம் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் தேவன் நீங்க மனத்தாண்டு யோசிக்காதங்க, அல்லது நான் சிறை இருப்பில் இருந்தாலும் தேவன் மனத்தாண்டு யோசிக்காதங்க, நான் கட்டுக்களை தேவன் மனத்தாண்டு யோசிக்காதங்க. ஆண்டவர் விடுதலையாக்குற நாள் இந்த நாள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் உங்களை விடுதலையாக்குவார். ஆகவே நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்க பார்த்து நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை தருவார். தேவ ஜனங்களை தேவன் விடுதலை பண்ணுவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ரட்சிப்பின் நாளாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. இன்றைய நாள் உங்களுக்கு ரட்சிப்பின் நாளாக இருக்கட்டும். அந்த ராத்திரி ஆசரிக்கப்பட வேண்டிய ராத்திரியா ஆயிற்று. ஹல்லேலூயா. இந்த இன்றைக்கு பார்த்த எயித்திரை என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே நமக்கு இருக்கிற துன்பங்கள், நமக்கு இருக்கிற வேதனைகள், நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கத்தக்க நாள் இந்த நாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிசயம் செய்கிற நாள் இந்த நாள். நீங்க கர்த்தரை நோக்கி நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன். ஆகவே இந்த அற்புதத்தை அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நேரம் வந்தபோது தேவன் அதை செய்தார். ஆகவே அந்த நாள் அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள். இனிமேல் கட்டுக்கள் இல்லை, இனிமேல் அடிமைத்தனம் இல்லை. ஒரு ராஜா இல்லாமல், ஒரு தலைவன் இல்லாமல் ஒரு கட்டுக்குள்ளே இருந்தார்கள். ஆனால் தேவன் மோசேயை அனுப்பி ஒரு தலைவனை ஏற்படுத்தி அனுப்பி அந்த தலைவனுக்கு கீழாக அந்த அடிமைத்தனத்தில் இருந்த அவ்வளவு பேரையும் தேவன் வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் தேவனுடைய ஜனங்கள், தன்னுடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருக்கிற தேவன் விரும்புறல்ல. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறல்ல, முறையிடுறல்ல. அந்த எகிப்தினுடைய காரியங்கள், உலகத்து காரியங்களை விரும்பி விரும்புறதால வெளியே வர விருப்பம் இல்லை. தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நமக்கு விருப்பம் இல்லை. அதிலே வளர நமக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. நாம அதை விட்டு வெளியே வரணும். எகிப்தை விட்டு நாம் வெளியே வரணும். தேவன் இன்றைக்கும் நமக்கு அதுக்காக தலையீரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் சபையை அதுக்காக தான் உருவாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு நாங்க சொன்னமா இல்லையா. தேவனுடைய சபையிலே தேவன் சபையை ஏற்படுத்தி வைத்திருக்காருன்னு சொன்னா இன்றைக்கு ஜனங்களை விடுதலை பண்ணும்படியாக, ஹல்லேலூயா, தேவ ஊழியத்தை செய்யும்படியாக, மிஷினரி ஊழியத்தை செய்யும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கும்படியாக தேவன் தன்னுடைய சபையை கட்டிக்கொண்டு வருகிறார் என்று சொன்னா சபை மக்களை கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை அவர் கட்டும்படியாக. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் ஒருபோதும் அதை மேற்கொள்ளாது. இன்றைக்கு நான் பார்த்தோம்னா சபையை கட்டுகிறது, சபையை உருவாக்குறது, சபை ஜனங்களை சிகிச்சை சொல்றதுக்கு எதிராக இன்றைக்கு பாதாளத்தின் வாசல் மேற்கொள்கிறது. எப்படியாவது சபையை இல்லாம செய்யறோம், சபை ஆராதனை கூடுகளை இல்லாம செய்யறோம், அதுக்கு வருகிற மக்களை இல்லாம செய்யறோம் சொல்லி எவ்வளவோ பிசாசானவன் அவன் திட்டம் போட்டாலும் ஆண்டவருடைய சபை வளருகிறது, ஆண்டவர் ஆட்சியம் வளருகிறது. ஹாலேலூயா. நாம அதுக்கு ஒத்தாசையா இருக்க வேணும். ஹாலேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, தேவனுடைய சபை கட்டப்பட என்னுடைய உங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? இயேசு கிறிஸ்து சபையை கட்டுகிறார், ஆனா நாம அதுல எந்த அளவுக்கு நம்முடைய பங்கு இருக்கிறது? இன்றைக்கு யாம யோசிக்கலாம், அட நான் மராட்டி, நான் செய்யாட்டி, இது இல்லாம போயிரும். சத்தியம் ஒரு நாளும் சத்தியம் இல்ல, இயேசு இல்லைன்னு சொன்னா இயேசு இல்லாம போயிருவாரா? கடவுள் இல்லைன்னு சொல்லுகிறார், அதை கடவுள் இல்லாம போயிருவாரா? ஆண்டவர் தன்னுடைய சபையை கட்டுவார். உங்களுடைய பங்கு கட்டாயம் இந்த சபையில் இருக்க வேண்டுமானால் நீங்கள் அதிலே உங்களுடைய பங்கை நீங்க செலுத்தணும், உங்களுடைய நேரத்தை அதுக்காக நீங்க செலவழிக்கணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அதிலே ஆசீர்வாதம் இருக்கும். தேவன் கட்டுகிற சபையிலே நான் நுழைந்திருக்க வேண்டும், தேவன் கொடுக்கிற ஆலோசனையிலே நான் நுழைந்திருக்க வேண்டும். நேற்று நாம் பாஸ்டிங் பிரேயர் நாங்கள் வச்சோம். அநேகர் பாஸ்டிங் பிரேயருக்கு வரல. தேவன் சபையை கட்டும் பொழுது நாம ஜெபத்தினால தாங்க வேணும். ஹாலேலூயா. நாம ஜெபிக்கிற ஜனங்களாய் நாம் அநேகர் வந்து நாம ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லாம நாம் ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியாது. ஆண்டவர பாவத்தில் இருந்து நாம் ஜெபம் பண்ணித்தான் நம் காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இது மாம்சத்தின் கிரியை அல்ல, ஒரு சொந்த மனுஷன் தன் சுயமீதியை செய்கிற காரியம் அல்ல, கர்த்தர் கட்டுகிற சபை. ஹாலேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். உலகத்திலே இருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனுக்காக எழும்பி நிற்க உங்களையும் நீங்க நிச்சயமா உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹாலேலூயா. இப்படியாக நடந்து வரும்பொழுது நீங்க 21 நீங்க வாட்சிங்க, 14:21 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா,
அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மிருக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
14:21
மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று.
இதை நாம் அடிக்கடி நாம் கேட்கிறோம். நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம், அதிகமா தேவன் அறியாதவர்களுக்கு தெரிஞ்ச காரியம். ஆனா இதை குறிச்சு கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாக்குறீங்களா? யோசிச்சு பாப்போமா? சிவந்த சமுத்திரம், சிவந்த ஒரு சமுத்திரத்தை யாராவது ரெண்டா பிளக்கலாமா? எந்த விஞ்ஞானமும் செய்ய முடியுமா? ரெண்டா பிளந்து ஒரு அதை வறண்டு வறட்டி அதை காய பண்ணி அதனுடைய நடந்து செய்ய முடியுமா? அது உடனே நடக்குமா? இன்றைக்கு கிரீக்ல அந்த லேண்ட்மைன் அந்த கரி எல்லாம் அகப்பட்டார்கள். 35 பேரை இருக்கிறதுக்கு 2 ட்ரை பண்றாங்க, இன்னும் அதை வெளியில கொண்டு வரல அவங்க. அந்த இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்து கூட கொண்டு வர முடியாம இருக்கிறாங்க. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்காக அந்த பெரிய சமுத்திரத்தை ரெண்டா பிளந்த. ஹாலேலூயா. இன்றைக்கு நம்மளை வெளியே கொண்டு வந்த தேவன் இந்த சுவந்த சமுத்திரத்தை போல உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்குமா? இருந்தா நிச்சயமாக நீங்க ஆண்டவரை நோக்கி பாப்பீங்கன்னு சொன்னா அதை தேவன் பிளந்து விடுவார். ஹாலேலூயா. நீங்க அந்த சமுத்திரத்தை நீங்க கடந்து போகலாம். இதை விட ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை இஸ்ரேல் ஜனங்கள் நான் இன்னைக்குள்ள வாழ்க்கையில கண்டிருப்பாங்க. பின்னால எதிரி, முன்னால கடல். இன்றைக்கு வாழ்க்கையிலேயே நாம் நெருக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இப்படியான காரியம் தான், முன்னுக்கும் பிரச்சனை, பின்னாலையும் பிரச்சனை, எல்லா பக்கமும் பிரச்சனை. ஆனா கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறோம்ல, ஆண்டவருடைய அற்புதங்களை நாம் விசுவாசிக்கிறோம்ல, நாம விசுவாசம் உள்ளவராக இருப்போம். ஹாலேலூயா. ஆண்ட சிவந்த சமுத்திரத்தை பிளந்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் இருக்கிறாருங்க. அவர் தான் இருக்கார் நம்மளோட கூட. ஹாலேலூயா. இன்றைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர்தான் நம்ம மத்தியில் இருக்கிறவர். நான் விசுவாசத்தில் நான் வளர வேண்டும். ஹாலேலூயா. ஆகவே அந்த இரவு ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தின் இரவு அமர்ந்தது. இன்றைக்கும் நாம் அதை தியானிக்கத்தக்கதாக, அதை நாம் நினைக்கத்தக்கதாக, அதை நாம் பேசத்தக்கதாக, அது ஒரு அற்புதமான இரவாயிட்டு. நான் பார்த்த 96 சங்கீதத்தில் நாங்க பார்த்தோம், அதை இந்த காரியங்களை விவரித்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதங்களை விவரித்து சொல்லுங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் செய்த அற்புதங்களை, ஆண்டவர் செய்த அதிசயங்களை நாங்கள் விவரித்து நாம் சொல்ல வேண்டும். நாம் அதை விவரித்து நாம் அதை காண வேண்டும். அதை நாங்கள் ஆண்டவர் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இரவு அற்புதமான இரவு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு இரவாக மாறிட்டு. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை ஆதியாகமம் 41 எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 41 முதலாம் வசனம்.
2 சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொற்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியில்.
ஹல்லேலூயா. 8 வசனம் வாசி.
காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொற்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாம
போயிட்டு. பார்வோன் ஒரு சொப்பனம் அன்று இரவு, ஒரு இரவுல ஒரு சொப்பனம் காணுகிறான். அவருடைய அர்த்தத்தை யாருக்கும் சொல்ல முடியாம போயிட்டு. இந்த சொப்பனம் நாம் யோசிக்கணும். பார்வோனுக்கு ஏன் இந்த சொற்பனம் வருகிறது? அவனுடைய நித்திரை கலைகிறது. நிம்மதியாக தூங்க வேண்டிய ராஜா நித்திரை கலந்து பண்ணிக்கிறார். ஒன்றும் புரியல. ஒரு கனவு கண்டுட்டார். ஒன்றுமே தெரியல. அந்த இரவில் அவருக்கு சொற்பனம் என்னன்னு தெரியல. இது யாருக்காக? ஏன் தேவன் இந்த சொற்பனத்தை அவனுக்கு கொடுத்தார்? யாருக்காக கொடுத்தார்? சிறைச்சாலையில் இருக்கிற யோசிப்புக்காக. அல்லேலூயா. சிறைச்சாலையிலே அடைபட்டிருக்கிற யோசிப்புக்காக ஆண்டவர் யோசிப்புக்கு ஒரு தரிசனம் கொடுத்து அவனை அவர் அழைத்திருந்தார். அவன் பரிசுத்தால் நிறைந்த மனிதனாய் தேவ ஆவியை பெற்றவனாய் இருந்தார். அவனுக்கு தேவன் ஏற்கனவே ஒரு சொற்பனத்தை கொடுத்திருந்தார். அவனுடைய சொற்பனங்கள் நிறைவேறாதபடி அவன் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தான். ஆனால் தேவன் அவனை நினைவு கூர்ந்தார். இதனால யாருக்கு கனவு வருகிறது? பார்வோனுக்கு கனவு வருகிறது. அவனுக்கு தெரியல, இதுக்கு அர்த்தம் தெரியல. இதனால எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லா ஞானிகளை மந்திரவாதியையும் கூப்பிட்டு, அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன, ஒருத்தருக்கும் அதனுடைய அர்த்தத்தை சொல்ல முடியாம போயிடுச்சு. பாருங்க. ஆனா இதுக்கு முதல் என்ன நடக்குன்னு சொன்னா, ஒரு பானபாத்திரக்காரன் அந்த பார்வோனுக்கு துரோகம் செய்ய நினைத்ததால அவனை சிறையில கொண்டு போட்டாங்க. அவர்கள் கண்ட கனவை யோசிப்பு ஒழுங்கப்படுத்தி அவன் அந்த பானபாத்திரக்காரன் திரும்ப பார்வோனு போக சொன்னான். நீ அவருக்கு திரும்பவாய் போய் நீ பானபாத்திரம் கொடுக்கும் பொழுது என்னை நீ சிறையில் இருக்க நினைத்துக்கோ என்று சொல்லி சொல்லியிருந்தான். ஆனாலும் அவன் யோசிப்பை மறந்து விட்டான். அவன் யோசிப்பை மறந்தது நல்லமா கூடாதா? மறந்த நல்லதுன்னு அல்லையா? அன்றைக்கு அந்த பானபாத்திரக்காரன் பார்வோன் போய் யோசிப்புக்காக பரிந்து பேசியிருந்தான் சொன்னா, ஒருவேளை யோசிப்பை வெளியில விட்டுருக்கலாம். ஆனால் இந்த மேன்மையான ஒரு மேன்மையான இந்த ஒரு பதவி யோசிப்பு கிடைத்திருக்காள். ஹல்லேலூயா. அதனால இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யோசிப்பை ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னா, சரியான டைம்ல அங்க கொண்டு வருகிறார். அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த ஞாபகம் வருகிறது. ஓ, எனக்கு இந்த யோசிப்பை சொன்னாலும் சொல்லி அந்த பானபாத்திரக்காரன் பார்வோனுக்கு சொல்ல, பார்வோன் யோசிப்பை கூப்பிட்டு அந்த கனவினுடைய வெளிப்பாட்டை என்னன்னு சொல்லி யோசிப்பு பார்வோன் உங்களுக்கு தெரியும் இந்த காரியம் சொல்லுகிறார். அதனால அந்த யோசிப்பை என்ன செய்யறான்னு சொன்னா, பார்வோன் அந்த ராஜ்யம் முழுவதும் எகிப்து முழுவதுக்கும் அதிகாரியாக்கி தலைவனாக்கி அவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சொற்பனத்தினால அன்றைக்கு ஒரு விடுதலை வந்ததா இல்லையா? ஹல்லேலூயா. ஆகவே ராஜாக்களின் இருதயம் நீங்க எடுத்துக்கொள்ள எழுதப்பட்டிருக்க நீதிமொழிகள் 21 எடுத்தீங்கன்னு சொன்னா, ராஜாக்களின் இருதயம் ஆறு கையில் இருக்கான். ராஜாக்களின் இருதயம் ஆண்டவர் கையில் இருக்கு. இன்றைக்கு ராஜாக்கு ஒரு சொற்பனம் கொடுக்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு நமக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமானால் இந்த தேசத்து ராஜாவுக்கு ஆண்டவர், தேசத்து ராஜா மூலமாக ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு நமக்கு விசா இல்லையா? இன்றைக்கு சட்டம் நமக்கு விசா தர இடம் இல்லைன்னு சொல்லிட்டுதா, நாட்டை விட்டு போக சொல்லிட்டுதா? இன்றைக்கு அதே அதிகாரி நாளைக்கு உங்களுக்கு அதே அதிகாரி கூப்பிட்டு உங்களுக்கு விசா தரலாம். ஆண்டவரால முடியுங்க. ராஜாக்களின் இருதயம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு தெரியா பாஸ்டர், 1900 92 ஆண்டு நாங்க இங்க வந்திருந்த நேரம் ஒரு சட்டம் வந்தாங்க, எல்லாரும் நாட்டுக்கு நீங்க திரும்பி போயிடணும். எல்லாருக்கும் வந்தாச்சு, எல்லாரும் நீங்க எல்லாரும் ஆயத்தப்படுத்துங்க, உங்களுக்கு இங்க இருக்க ஜெர்மனி, நான் ஜெர்மன் இருந்த நேரம், இந்த இடத்துல நீங்க இருக்கலாது, நீங்க எல்லாரும் சரி ஆயத்தப்படுத்து, இன்னும் 3 மாசத்துக்குள்ள நீங்க எல்லாரும் நாட்டை விட்டு நீங்க திரும்பி போயிடணும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு கடிதம் மட்டும் எல்லாரும் கொடுத்தாச்சு. நாங்க அந்த நேரம் ஒரு இரவு ஒழிப்பு கூட்டத்தில் இதுக்காக வேண்டி நாங்க ஜெர்மன் நாங்க கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அதுல ஒரு 5000-6000 எல்லா மக்களும் தமிழ் மக்கள் இருந்திருப்பாங்க. நாங்க சேச்சில் ஒரு கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கும் ஜெர்மன் நாங்க இந்த காரியத்துக்காக வேண்டி. ஒரு சொன்ன மாட்டீங்க, இந்த தேசத்துல புதுசாக ஒரு சட்டம் வந்து புதுசாக ஒரு விசா உருவாக்கி அது கொடுக்கப்பட்டது. அது கொடுக்கப்பட்ட தேவனால எல்லாம் நாம தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணத்தால வெளியில இருந்த ஆட்களுக்கு என்ன நடந்தது? அந்த அதிசய நட்பத்தை அவர்கள், அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஹலெலூயா, ஆமென். ஆகவே நாம எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, தேசத்து ராஜாவுடைய இதயத்தை கூட கர்த்தரால மாற்ற முடியுமுங்க. அதான் நம்ம சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படியாக நீங்க விசுவாசிச்சீங்க சொன்னா, நாம ஒரு விதமான ஒன்றுக்கு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நேரத்திலையும் எந்த காரியத்தையும் தேவனால மாற்றி அமைக்க முடியும். நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி அமைக்க முடியும். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அது ராஜாக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்குமா? ஒரு அதிகாரம் இருக்குமா? ஆனா அவருடைய இருதயத்தை கூட தேவன் தன்னுடைய கரத்தில் அமைச்சிருக்காருங்க. அது இலங்கை தேசத்தில் இருக்கிறார், எந்த தேசத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய தேவன், சமயங்களை மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் சொன்னா நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சட்டம் போட்டாலும் எந்த காரியம் வந்தாலும் நாம் அசைய வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவைக்கு தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது நாங்கள் பார்ப்போம், எடுத்துக்கொள்ளுங்க, டேனியல் எஸ்தர் எழுதின புத்தகத்திலே 6:1-4 மட்டும். எஸ்தர் 6:1-4 மட்டும்.
அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடவடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது.
ஹல்லேலூயா. இன்னொரு ராத்திரியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆகாஸ் ராஜாவுக்கு நித்திரை வரல. இதெல்லாம் ராஜாக்களை குறித்த காரியம் அன்றைக்கு நாங்க பாக்குறோம். அன்றைக்கு பார்வோனுக்கு நித்திரை குழம்பிட்டது, அகாஸ் ராஜா என்ன நடந்துட்டது? நித்திரை குழம்பிட்டது. அகாஸ் ராஜா 120 நாடுகளை ஆண்ட ராஜா, எவ்வளவு நிம்மதியா தூங்க வேண்டியவர், அவர் நிம்மதியா படுக்க, அவங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் தூங்க வேண்டியவர்கள். எல்லாம் இருக்கு ராஜாக்கு, எல்லா வசதியும் இருக்கு அரண்மனையில. ஆனால் அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வரல. யாருக்காக இந்த நித்திரை குழம்பியது? தேவ ஜனங்களுக்காக இந்த நித்திரை குழம்பியது. ஆண்டருடைய ஜனங்கள் அழிய போகிறார்கள். கர்த்தருடைய ஜனங்களுக்கு அழிவு வரப்போகிறது. அங்க பார்த்தோம் என்று சொன்னா அங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். எஸ்தர் ராணி 3 நாள் உபவாசம், முருகதாய் சேர்ந்து 3 நாள் ஃபாஸ்டிங், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ராஜாக்கு என்ன நடந்துட்டு? ராஜாக்கு நித்திரை குழம்பிச்சு. ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. காரியம் எதிரா இருக்கிறதா? உயிர் போப்பதா? தலை போப்பதா? ப்ரே, ஜெபம் பண்ண. ஜெபம் பண்ண, காரியம் மாறுதலாய் நடக்கும். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜெபம் நிலைமை சூழ்நிலையை மாற்றுமுங்க. ஜெப வீரர்களாக, ஜெப வீராங்கனைகளாக நாம் இருக்கணும். பிரச்சனை வந்தோடனே இந்த எல்லாரும் நாம் கோலடிச்சு யார்கிட்ட போய் என்ன கேட்கலாம், எந்த மாதிரி காரியங்கள் நடப்பிக்கலாம் சொல்லி நாம் செய்கிறமே ஒழிய, நாம எந்த அளவுக்கு மனிதருடைய உதவிகளையும் அதிகார உதவிகளையும் உதவிகளையும் நாம் தேடி தொலைபடிச்சு இதைப்பிடி செய்யலாம் அதைப்பிடி செய்யலாம் இதுக்கு என்ன முடிவு காணலாம் சொல்லி நாங்கள் எங்களுடைய மாம்சத்திலே காரியங்கள் நடப்பிக்கிற மொழியை தேவனுடைய பாதத்திலிருந்து சோமன்ற. நான் நேற்று உங்களுக்கு சொன்ன காரியம் ஞாபகம் இருக்கு, திருப்பி இருக்க நான் சொல்லுகிறேன். எங்களுடைய நாங்க பிரிஸ்டல்ல அந்த நிறைய வாலிப படிகள் இருக்கார், அந்த ஒரு படிக்க வந்த ஒரு வாலிபன், அவன் நல்ல கிட்டிக்கார், நல்ல வர்ஷிப் பண்ணுவான், எல்லாம் செய்வான். அவன் ஒரு பாடத்துல ஃபெயில் ஆயிட்டான். இந்தியாவில் படிக்க வந்தாங்க, ஃபெயில் ஆயிட்டான். அவன் போய் கேட்ட பொழுது அவன் சொல்லிட்டாங்க, உனக்கு டிகிரி தர முடியாது, நீ திரும்ப படிக்க, நீ 10,000 pounds கட்டித்தான், நீ திரும்ப முழுப்பாடம் படிச்சுத்தான் நீ திரும்ப வரணும். இவ்வளவு கடன்பட்டு அங்கிருந்து கஷ்டப்பட்டு படிக்க வந்தவனுக்கு, அவன் நல்ல கட்டிக்காரன், ஆனா அவன் ஆண்டர் நல்ல விசுவாசித்த ஒரு மகன், அவன் மிக துக்கப்பட்டு போயிட்டான். பாஸ்டர் என்ன செய்யறது, எனக்கு அவ்வளவு காசு கட்டி எனக்கு படிக்க இல்லாது, என் அப்பா அம்மா அவ்வளவு காசு கட்டி நான் படிக்க அனுப்பி வச்சிருக்காங்க, நான் ஃபெயில் என்று சொல்லி நான் திரும்ப எந்த முகத்தோடு போவோம், அங்க இருக்க சொந்தக்காரர்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அழுதுட்டார். 21 வயசு நான் ஒன்னும் ஜோசிக்க, நான் ஜோம் பண்ண உள்ள ஆண்டு இந்த காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். நான் ஒன்னும் ஜோசிக்காத அன்றைக்கு யூத ஜனங்களுக்கு இப்படி அவர் அழகி வந்த பொழுது அவர் எஸ்தர் மகாராணி எல்லாரையும் கூப்பிட்டு சோம் பண்ண மூன்று நாள் உபவாசம் இருந்தது போல இன்றைக்கு நாங்க மூன்று நாள் பாசிங் போடுவோம், போட்டுட்டு நீ மூன்றாம் நாள் கழிச்சு நீ திரும்பவும் அந்த யூனிவர்சிட்டிக்கு அந்த டீனிட்ட போய் நீ கதை என்று சொன்னார். நாங்க சொன்னாங்க நாங்க பாசிங், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மூணு நாள் பாசிங் இருந்துட்டு அவன் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை போறான், நீ போ உனக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கு தைரியமா போ. நானும் விசுவாசத்தில் நாங்க சொல்லிட்டோம். அவன் திரும்ப அவன் அங்க போகும் பொழுது அவங்க சொல்லிருந்தாங்க, நீ 10,000 பவுண்ட்ஸ் காசு கட்ட வேண்டிய அவசியம் இல்ல, நீ ஃபெயில் பண்ண பாடத்தை மாத்திரம் திரும்ப படிக்கலாம், அதுக்கு நீ 1,000 பவுண்ட்ஸ் கட்டின அது நீ முழுசா கட்ட வேண்டிய அவசியம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த காசை கட்டி உனக்கு நான் டிகிரி தர ஆரம்பிச்சேன். ஹல்லேலூயா, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாட்டுங்க. உண்டாட்டு எதிராக உங்களுக்கு காரியம் நடந்துட்டுதா? இது நடக்காது இது முடியாதுன்னு உங்களுக்கு யாரும் சொல்லிட்டாங்களா? இந்த நோய் சுகமாகாதுன்னு சொல்லிட்டாங்களா? இந்த கேன்சர் சுகமாகாது, உனக்கு விசா கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்களா? சொன்னா சொல்லட்டும், அந்த காரியத்தை விட்டு கத்திர நோக்கிப்பார். ஆண்ட பார்த்து நிச்சயம் பண்ணு, ஆண்டவரே நீர் அற்புதம் செய்கிற தேவன் ஆண்டவரே, நாங்க பாடுகிறோம் நாங்க செபிக்கிறோம் துதிக்கிறோம் ஆனா செய்யல, நாங்க செய்யறோம்ல, ஏன் விசுவாசம் காணாது? ஆண்டவர் நித்திரையை குழப்புவார், ஆண்டவர் அங்க இருக்கிற அதிகாரிக்கு உடனே கட்டளை கொடுவார், குடு விசா குடு டிகிரி குடு. விசாசி நோய்கள் விலகு இயேசுவின் நாமத்தினாலே, கேன்சர் வியாதிகள் விலகுவதாக, துக்கங்கள் விலகட்டும், குடும்ப பிரச்சனை நீங்கட்டும், எந்த கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும், சிவத்தினாலே ஆகும். ஆனா எங்களுக்கு தெரியும், ஆனா செய்கிறேன். செய்யுங்க, கிரியை இல்லாத விசுவாசம் டெத் டெத் செத்து போயிருக்கு. கிரியை நடப்பிப்போம், விசுவாசத்தோட கிரியை நடப்பி கத்தரை நம்பி முழுவதுமாக நம்பி செயல்பட நம்மளை ஒப்புக் கொடுக்கணும். நாம் இந்த கதலை கேட்டுட்டு இந்த கதலை நாங்க விட்டுட்டு போற அளவுக்கு நாம் இருக்க செயல்படுவோம். இன்றைக்கு ஆண்டவருக்காக எழும்பி செயல்பட யார் ஐயா இருக்கிறார்? உலகத்துக்காக பாரதத்துக்கு எவ்வளவு பேர் இருக்கு, தாராளமா இருக்குது. நம்முடைய தேவ ராஜ்யத்தை யார் கட்டுறது? நம்முடைய ஆண்டவருடைய கண்ணீரை யார் துடைக்கிறது? ஆண்டோட இரு விருப்பத்தை யாரு நிறைவேற்றுகிறது? உங்களை விண்ணையை நம்பித்தான் ஆண்டவர் அதை செய்திருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த 12 சீசரை நம்பி விட்டுட்டு தான் அவர் பரலோகம் போனாருங்க. அன்றைக்கு அவங்களை கைவிட்டு எப்படி ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கு? அதன் மூலமாக ராஜ்யம் கட்டப்பட்டு அனைவர் சபையின் மூலமாக அனைவர் ஒப்பு கொடுத்த ஊழியர் மூலமாக அனைவர் தங்களை அர்ப்பணித்து தங்கள் ஜீவனை கொடுத்து அனைவர் ஊழியர்கள் தியாகம் பண்ணின ஊழியர் ஊழியக்காரிகள் ஜோமன்னர்கள் மூலமாக இன்றைக்கும் தேவராஜ்யம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாரு இல்லைன்னு சொன்னாலும் சரிதான், யாரு மாட்டேன்னு சொன்னாலும் சரிதான், யாரு ஜெபிக்கா விட்டாலும் சரிதான், நான் வராட்டி என்ன நடக்கும் சொல்லி சவால் கொடுக்கிற யார எல்லாருக்கும் முன்பாக என் தேவைய ராஜ்யம் கட்டப்பட்டு தான் வரும். ஹாலேலூயா. நீங்க அதுல நீங்க ஒருத்தர் நீங்க மிஸ் பண்ணிட கூடாது. நாம எல்லாரும் நாம சபையா மக்கள் எல்லாரும் கத்தருடைய கத்தருக்காக வேண்டி நம்முடைய நம்முடைய ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கணும்ங்க. வாங்க சோமண்ண கூடி வாங்க, ஹாலேலூயா. பாஸ்டரோட இணைந்து சோமண்ண சபையை கட்ட இணைஞ்சு வாங்க. கத்தரு ஊழியக்கால கீழ்ப்படுத்தி நம்ம சபையோடு கூட இருந்து செய்யுங்க. இதுதான் உங்க ஆசீர்வாதம். கடைசி நாட்களிலே சபைதான் வெற்றி கொள்ளும். ஹாலேலூயா. ஆண்டவர் நம்முடைய இயேசுவுக்கு தான் வெற்றி உண்டு. ஒரு போதும் என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் படுத்தப்பட்டு போக மாட்டேன். நான் நேற்று சொன்ன போல ஒருபோதும் ஒருபோதும் என்ன பிரச்சனை வந்தால் பிரச்சனை எல்லாம் பக்கத்தில் வந்த எல்லாம் போகட்டும். நம்முடைய இயேசு முன்னுக்கு வாய், அவரோடு கூட அவரை பற்றிக்கோ உறுதியாயிரு. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. தெரியும் யாரு தெரியுமா ஆவிக்குரிய வளர்ந்துருக்கான் தெரியும், எப்ப தெரியுமா தெரியும். ஒருத்தர் ஆவியில வளர்ந்துருக்காருன்னு சொன்னா எப்படி தெரியுமா தெரியும். நீங்க ஆவியில வளர்ந்துருக்கீங்களா ஆவியில வளரலையான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்லாரும் வருகிறோம், எல்லாரும் நாம் ஆராதிக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குதா? எப்ப தெரியுமா? நீங்க எடுக்கிற தீர்மானத்தில இருந்து தான் தெரியும் நீங்க ஆவில வளர்ந்துருக்கீங்களா ஆவில வளரலையா. இன்றைக்கு நீங்க என்ன தீர்மானம் எடுக்கிறீங்க? எல்லாரும் கத்தரோடு கூட அந்த மாதிரி இயேசுவர் மேலுக்கு நிற்போம். ஆனா சப காரியங்களை நீங்க எந்த அளவுக்கு தீர்மானம் எடுக்கிறீங்க? ஒரு பிரச்சனை வரும்போது எந்த மாதிரி தீர்மானம் எடுக்கிறீங்க, என்ன முடிவு எடுக்கிறீங்கன்றதுல உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தீர்மானிக்கலாம். அது மட்டும் எல்லாரும் ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்ச்சி மாதிரி தான் தெரியும். ஒரு மனிதன் தீர்மானத்திலிருந்து கண்டுகொள்ளலாம் ஆவிக்குரிய வளர்ச்சி. ஒரு மனிதன் ஒரு 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 விசுவாசி ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அவன் ஒரு ஜப் கம்ப்ளீட் ஜப் ஒரு வேலையை முடிக்கிறதுல இருந்து அவன் சொல்லலாம் ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் கண்டுபிடிக்கிறான். நாம் ஆவிலே வளரணும். எப்ப தெரியும் நான் தேவனுக்கு முன்பாக எடுக்கிற முடிவில் இருந்து கத்தரை முன்னுக்கு வைக்கிறோமா? அடிக்கடி சொல்லுகிற முதலாவது தேவராட்சி தேடுங்க தேடுங்க தேடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் கேட்டு 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 ஆனா வைக்கிறல்ல. பிரச்சனை வரும்பொழுது காரியங்கள் வரும்பொழுது நாம் முன்னுக்கு வைக்கிறல்ல, முதலாவது நாம் அதுக்கு இடம் கொடுக்கறல்ல. உங்களை இருதய தொட்டு பார்த்து சொல்லுங்க பாபம், முதலாவது இடம் கொடுக்குறீங்களா? முதலாவது என்ன வந்தாலும் இல்ல பரவாயில்ல நான் இந்த இடத்துல இருப்பேன் சொல்லி நான் முதலிடம் கொடுக்கறோமா? முதலிடம் கொடுத்தீங்கன்னு சொன்னா அடுத்த வசனம் அடுத்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். மற்றதெல்லாம் கூட தருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கூட தருவார், கூட தருவார். அதை நான் விசுவாசித்து நீங்க நடக்க ஒப்புக்கொள்ள. ஹல்லேலூயா. ஆகவே ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவர்களாக ஆவிலே நாம் வளர வேண்டும், ஆத்துமாவிலே நாம் இன்னும் வளர வேண்டும். துதிக்கிறதுல, செவ்விக்கிறதுலே, வேத வாசிப்பிலே நாம் வளர வேண்டும். சபை ஆராதனையிலே, கொடுக்கிறதுலே, எல்லாவற்றிலும் நாம் வளர்ந்து நாம் ஆவிக்குரிய மனிதராக நாம் நிற்கணும். ஆண்டவருக்கு முன்பாக தீர்மானத்திலிருந்து தெரிய வரும் எல்லா மாற்றங்களையும் நாம் விரும்புகிறோம். அப்படி எல்லா மாற்றத்தை விரும்புகிற மனிதர்கள் நாம், மாற்றங்களை நாம் விரும்புகிறோம். பாஸ்டர் அப்படி மாறணும், இது இப்படி மாறணும், அது இப்படி நல்லா இருந்திருக்கு, இது மாற்றம் நல்ல, எல்லா மாற்றங்களையும் நாம் விரும்புகிறோம். ஆனா நமக்கு மாற விருப்பம் இல்லை. சொந்த வாழ்க்கையிலே சுயத்திலே நமக்கு மாற விருப்பம் இல்லை. ஆனா மாற்றத்தை விரும்புகிறோம் எல்லாரும். இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி மாற்றத்தை விரும்புகிறோம். ஆனா மாற விருப்பம் இல்லை. என்றைக்கு நான் மாற விரும்புகிறோமோ அன்றைக்கு தான் நான் வளர்ந்த கிறிஸ்தவன். என்றைக்கு நான் ஆவிக்குள் நல்ல என்ன தீர்மானத்திலே நான் நல்ல முடிவெடுக்கணும் அன்றைக்கு தான் நான் உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்தவன். கர்த்தர் அதை பார்க்கிறார். அதனால நமக்கு என்ன நடக்கும் சொன்னா நமக்கு ப்ரமோஷன்ஸ் வரும். ஆவியிலே வளர்ச்சியிலே ஆத்மாவிலே நமக்கு வளர்ச்சி ப்ரமோஷன் வரும். ஆண்டவர் மேன்மையாக வைப்பார், தேவன் நிச்சயமாக உயர்த்துவார். ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாவற்றிலும் என்னவா இருப்பார்களாம்? இச்சி அடக்கமாயிருப்பார்கள். நல்லா மூன்று நேரம் பிரியாணி சாப்பிட்டு என்ன நல்லா போட்டு நல்லா இருந்துட்டு ஓட வலிக்கிட்டா என்னென்ன ஓடி முடிக்கிற சொல்லுங்க பாப்போம். இடையில காய்ச்சி போயிடும். இந்த ஓடுறாங்க பாத்துறீங்க எப்படி இருப்பாங்க சொல்லி நல்ல ராசன மாதிரி இருப்பாங்க, மெல்லிசா இருப்பாங்க, நல்ல மெல்லிசா இருப்பாங்க. ஓட்ட பந்தில ஓடுறாங்க நல்ல தின்னா இருப்பாங்க. என்னன்னு சொன்னா வெயிட்ட வச்சு ஓடையிலாங்க, நல்ல மெல்லிசா இருப்பாங்க. அவன் டயட் பண்ணி உடம்ப தூக்கிட்டு ஓடையிலாங்க. நாமளும் அப்படித்தான் பாதத்தை தூக்கிட்டே ஓடுவா, இறக்கி வச்சிருவான் பாதங்கள் எல்லாம் நல்லா டயட் பண்ணி. ஆகவே நாம் எல்லாவற்றையும் நாம் மிச்சி அடக்கமா இருப்பார்கள். அதே போல வெயிட்ட குறைச்சிடணும். நான் என்னது சொல்றேன் விளங்குது அவங்களுக்கு. நம்முடைய ஆத்மா நிறைய உலக காரிய கவலைகளால் நம்முடைய வெயிட் கூடி இருக்கிறது. வருத்தப்பட்டு அநேக பாரங்களை சும்மா சுமந்து கொண்டிருக்காம எல்லாவற்றையும் ஆண்டு சில என்ன இறக்கி வச்சிருந்து சொல்லி நாம இறக்கி வச்சா வெயிட் குறைஞ்சிடும். இலோகமாக நான் ஆண்டருடைய ஓட்டத்தை நான் ஓடலாம். பாரத்தோடு கூட எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கொண்டு ஆண்டருடைய ஊழியத்தை ஓட்டத்தை ஓட முடியாத கஷ்டம் களைச்சி போயிடுவோம். இடையில அந்த ஓட்டத்தை நிப்பாட்ட பண்ணி வரும். ஆகவே நாம பாரத்தை இறக்கி வச்சுட்டு வரோம். ஹல்லேலூயா. சைக்கிள் ஓடுறாங்க தெரியுமா? சைக்கிள் ரேஸ் ஓடுறாங்க, சைக்கிள் ரேஸ் ஓடுறாங்க. சைக்கிள் என்ன செய்வாங்க முதல்ல? சைக்கிள்ல சைக்கிள் என்ன தெரியல காட்டுவாங்க, டைனமோ காட்டுவாங்க, மட்காட்ட காட்டுவாங்க, செயின் பாக்ஸ் காட்டுவாங்க. என்ன ஏன் வெயிட்ட குறைக்கிறது? சைக்கிள் என்ன செய்வாங்க? வெயிட்ட குறைச்சு அவ்வளவு வெயிட் அவ்வளவு வெயிட் குறைச்சு கரியா என்ன செய்யலாம்? ஸ்பீட் அவ்வளவு இல்லாம என்னத்தை நாம் காட்டுவாங்க சொன்னா ஒரு ஆள் டயரை காட்டுவாங்க. ஆகவே நாம் ஓட்ட பந்தயத்தில் நாம் ஓடுகிறவர்கள் எல்லாவற்றையும் நிச்சய அடக்கமா இருப்பார்கள். இன்றைக்கு நான் பாக்குறோம். ஆகவே ராஜாவுக்கு ஏன் நித்திர வரல என்று சொன்னா அந்த ஜனங்களை அவன் விடுதலை பண்றதுக்காக வேண்டி, யூத ஜனங்களை விடுதலை பண்றதுக்காக வேண்டி ராஜாவுக்கு நித்திர வரல. நாலாம் வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க, ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம்.
ஆமான் தான் செய்த தூக்குமரத்திலே முருகதாய தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையில் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்திலிருந்து யார்
பாருங்க பாருங்க சத்ரு இதுக்கு ஆண்டவர் நித்திர வரல, ராஜாவுக்கு நித்திர வரல. அவன் கால வர்த்தமானங்களை கொண்டு வர சொல்லி பார்த்துக்கொண்டிருக்கான். ஆறாவது ராவிலே கால வர்த்தமான வாசிப்பாங்களா? இரவேல எந்தியாவது கவர்மெண்ட்ல வாசிக்கிறோம் இப்படி அரமனையில யாராவது இரவேல வாசிப்பாங்களா? ராஜாவுக்கு நித்திர உடனடியா கொண்டு வா எல்லாத்தையும் எல்லாம் இரவு கொண்டு அது ராஜ சமூகத்திலே இரவு இரவா வாசிக்கப்படுகிறது.
ராஜா உடனே முடிவெடுக்கிறான், எங்க முருகதை எங்க அவன் உதவி செய்திருக்கிற எங்க ஆளு கேட்கும். ஆமான் ரெடியா வந்து நிக்கிறான், சத்ரு நிக்கிறான், முருகதை அழிக்கிறது ரெடியா நிக்கிறான். ஆனா அதுக்கு முன்பாக ஆண்டவர் சொற்பனத்துல வந்து அவன் முருகதாக்கு என்ன நடக்குது, நிலைமை என்ன செய்யறது, டேர்ன் பண்ணுது பாருங்க. உபவாசத்தினால ஜபத்தினால நிலைமை டேர்ன் பண்ணுது. இன்றைக்கு ஆண்டவர் அப்படி உங்களை வாழ்க்கையிலே செய்வார். ஹாலேலூயா, ஆமென். அடுத்த நாம் எடுத்துக்கொள்வோம் தானியேல் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம். தானியேல் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம்.
நேபுகாத்நேச்சார் ராஜ்ய வாரம் பண்ணும் இரண்டாம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொற்பனங்களை கண்டான், அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது.
கலைந்தது, ஹாலேலூயா. இதை நாங்க பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் ராஜா, அடுத்த ராஜா வார இந்த ராஜாக்கள் ஆண்டவர் அவங்க எல்லாம் கொண்டல வச்சிருக்கிறார், ஆவியில வச்சிருக்கிறார். ஹாலேலூயா. தன்னுடைய தேவ திட்டங்களை நிறைவேற்றும்படியாக, தன்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவன் இந்த ராஜாக்களை தான் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ராஜாக்கள் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். இதை பாருங்க, இனிமேல் நடக்க போற காரியங்களை தெளிவுபடுறதுக்காக வேண்டி அவனுக்கு நேபுகாத்நேச்சாருக்கு நித்திரை போயிட்டு ஆண்டவர் அந்த ராஜாக்களுடைய இருதயத்திலே அவர் பேசுவார்கள். நேபுகாத்நேச்சார் மூலமாக ஆண்டவர் இந்த பூமியிலே நடக்க போற காரியங்களை அப்படி தெளிவுபடுத்தி காண்பதை நான் காணக்கூடியதாக நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது ராஜா தன் சொப்பனத்திலே சொப்பங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாத்திரிகளை, யோசியரையும், சூரியக்காரரையும், கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவள் வந்து ராஜ சமூகத்திலே நின்றார்கள். எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு அவர் கேட்கிறான், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க. ஒருவருக்கும் சொல்ல முடியாம போயிட்டு, ஒருத்தருக்கும் சொல்ல முடியாம போயிட்டு, கடைசியா தானியல் வரவழைத்து தானியல் அந்த சொற்பனத்துடைய அர்த்தத்தை தெரிவித்தோன்னே தானியலுக்கு அவனுக்கு மேன்மையான ஒரு பதவியை கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு தேவனுடைய திட்டங்களையும் ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். ஹாலேலூயா. நடக்க போற காரியங்களை ஆகவே தேவன் அந்த ராத்திரியிலே அந்த நேபுகாத்நேச்சாருக்கு அந்த நித்திரையை கலைக்கப்பட்டதால என்ன நடக்கும்னா, தேவனுடைய திட்டங்கள் வெளிப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்திலேயே தேவனுடைய மனிதன் உயர்த்தப்படுகிறான். அவன் மூலமாக தேவனுடைய காரியங்கள் நடக்கப்படுகிறது, தேவராஜ்யம் கட்டப்படுகிறது. ஹாலேலூயா. வெளிப்பாடுகள் வருகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய இரண்டாம் வரை கடந்த காரியங்கள் தொடக்கம் எல்லாவற்றையும் தானியேல் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹாலேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நேரம் போற வழியால் அடுத்ததை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அடுத்த எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம். அப்போஸ்தலர் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம்.
ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு ரெண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு ரெண்டு சேவகர் நடுவே நித்திர பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள்.
ஏரோது அவனை பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பன்னெண்டு ஆறு.
ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு ரெண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு ரெண்டு சேவகர் நடுவே நித்திர பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கும் இருந்த சிறைச்சாலையை
காத்துக் கொண்டிருந்தார்கள். ஹாலேலூயா. இந்த இடத்துல நாங்க பாக்குறோம், இங்க ஒரு இரவு ஊழியக்காரன் ஒரு ராஜாவினால கட்டுப்பட்டு அவன் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறான். இங்கு பார்க்கிற இங்கும் ஒரு ராஜா, ஏரோது ராஜா. ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்தி ஊழியக்காரெல்லாம் பிடிச்சு கொலை செய்து கொண்டிருக்கிறார். யாக்கோப்பு பிடிச்சு பட்டயத்தால கொலை செய்யிட்டார். கர்த்தருடைய ஊழியக்காரெல்லாம் பிடிச்சு கொலை செய்கிறார். அது யூதருக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லி போய் பேதுருவையும் பிடிச்சிட்டான். பிடிச்சு என்ன செய்யறாங்க, சிறைச்சாலையில போட்டாச்சு. அந்த இரவு அந்த இரவுல பாருங்க, அடுத்த நாள் என்ன நடக்க போகுது, பேருடைய தலையும் என்ன செய்யறது, யாக்கோப்பு தலை போன மாதிரி பேருடைய தலையும் போப்பதுன்னு சொல்லி பேருக்கு தெரியுமா தெரியாதா, பேருக்கு தெரியும். அப்படி இருந்தும் பாருங்க, ரெண்டு சங்கிலினால் கட்டப்பட்டு ரெண்டு சேவை நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அவருடைய விசுவாசத்தை பாருங்க, அவருடைய விசுவாசத்தை பாருங்க. தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஹாலேலூயா. தேவன் தன்னுடைய வேலையை செய்ய என்னை கூப்பிட்டிருக்கிறார். கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார். நான் அவருடைய வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே என்ன துன்பம் வந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி நிம்மதியாக அவன் நித்திர கொள்றான். ராஜாக்களுக்கு நித்திரை வரல, ஆனா ஊழியக்காரனால நித்திர கொள்றான். ராஜாக்களுக்கு நித்திரை கலைக்கிற ஆண்டவர் ஊழியக்காரன் நிம்மதியாக நித்திர கொள்றான். பாருங்க, அவனுக்கு தெரியும்
அவனுக்கு தெரியும் எனக்கு என்ன செய்யாது, எனக்கு ஒன்று நடக்காது. தேவன் என் வாழ்க்கையில நிச்சயமா ஒரு அற்புதம் செய்வார்னு சொல்லி அந்த ராத்திரி நிம்மதியா நித்திர, பவுலுக்கு நிம்மதியா நித்திர, சொல்றீங்க பேதுருக்கு நல்ல நித்திரையா நிம்மதியா நித்திர. குறித்த நாளுக்கு முந்தின ராத்திரியிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்த காவல்காரரும் சிலையைச்சாலே காத்து கொண்டிருந்தார்கள் பாருங்க. ஆனால் என்ன நடக்கும் அடுத்த ஏழாம் வசனம்,
அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவின் விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான், உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது.
ஆண்டவர் தேவ தூதனை அனுப்புகிறார், ஹல்லேலூயா, அவருடைய வேலையை செய்யும்படியா தேவ தூதரை அனுப்புகிறார் ஆண்டவர். பாருங்க தேவ தூதரை அனுப்புகிறார் உடனடியாக. இதுக்குத்தான் பணிவுடைய ஆவிகளாக ஆண்டவர் தேவதூரை நமக்கு வச்சிருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணணும், தேவதூரர்கள் வந்து பணிவுடைய ஆவிகளாக அவர் இருக்கிறார்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்புக்கு பணிவுடைய ஆவிகளை அனுப்புறதுக்கு நான் ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரை அனுப்புங்க, உங்கள் கால்கள் விடாதபடி தேவர்கள் கரங்களை தூக்கி கொண்டு போவார்கள். ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறது நானும் நீங்களும் தான், தேவதூரர்கள் அல்ல. நமக்கு தான் தேவன் ஊழியம் செய்ய வச்சிருக்கார், ஆனா தேவ தூதர்கள் நமக்கு உதவியாக இருப்பார்கள். ஹல்லேலூயா, பணிவுடைய ஆவிகளாக இருப்பார்கள். இப்படியான நேரங்கள் அடைபட்டிருக்க நேரங்களில் ஆறு வந்து உடைக்கிறது. தேவதன் வந்து எல்லாத்தையும் உடைச்சறிஞ்சிட்டு வெளியே பேதுருவை கொண்டு வந்து ஊழியத்துக்கு அனுப்புறான், போச்சு ஆண்டவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் கட்டப்பட்ட ஒரு ராத்திரியை நாம் இருந்தாலும், இன்றைக்கு நாம் எல்லா விதத்திலும் கட்டப்பட்டு நாம் நெருக்கப்பட்டு நாம் இருந்தாலும், ஒரு வழியும் இல்லாமல் இருந்தால், இனி பாருங்க அந்த சிறைச்சாலையில ரெண்டு சங்கிலியால கட்டி ரெண்டு காவல்காரரை வச்சு அதுக்குள்ள இருந்து யாரு வெளியே வர முடியும் சொல்லுங்க? யாராவது ஒரு மனிதன் அந்த சிறையில இருந்து வெளியே வர முடியுமா? இது நடக்கிற காரியமா? அப்படியான சூழ்நிலை நமக்கு வரலாம். நாம் பார்க்க வேண்டியது ஆண்டவரை மாத்திரம் தான். ஹல்லேலூயா. ஆவியானவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. ஆவியானவர் எங்கே உண்டாங்க? விடுதலை தான், விடுதலை. எல்லா காரியங்களும் நமக்கு விடுதலை. சந்தோஷத்தோட வீட்டை போங்க, ஆமே ஹல்லேலூயா. சமாதானத்தோட போங்க, ஆவியானோட கூட போங்க. ஆண்டவர் மாமியை எடுத்து செல்லுங்க, வீட்டுக்கு போகல. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வாழ்க்கையிலே மனிதனுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த காலத்தை நாம் தவற விட்டுறக்கூடாது, இந்த நேரத்தை நாம் தவற விட்டுறக்கூடாது. நான் நேற்று சொன்னது போல நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாதாங்க. இது ஒரு ஆசீர்வாதமான நேரம், ஆசீர்வாதமான நாட்கள். இந்த நாட்களில் நாம் அநேக விதமான நெருக்கங்களுக்கு கடந்து போற நாட்கள். எது வந்தாலும் நாம் நோக்கி பார்க்க முடியும், ஆண்டவரா இயேசு, நித்திய ஜீவனை நான் உனக்கு தருவேன் என்பதை நமக்கு தேவன் தந்திருக்கிற வாக்கு தத்தம். அவர் உங்களுக்கு அது தருவார், அதை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அவிசுவாசத்தினாலே அதை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் இருந்து அதை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் அதை காத்திருக்க வேண்டும். பாடுகள் நிமித்தம் நாம ஆண்டவருடைய ஊழியத்தையோ ஆண்டருடைய காரியத்தையோ நாம் விட்டுறக்கூடாது. நாம் தொடர்ந்து நீங்க நினைக்கலாம், ஓ இந்த கஷ்டம் முடியட்டும், இந்த பிரச்சனை முடியட்டும், நான் ஊழியத்தை நான் செய்கிறேன், இந்த பிரச்சனை எனக்கு ஒரு விடுதலை தேவன் தரட்டும், நான் சபைக்கு போகிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் சொல்லி நீங்க ஏதாவது முடிவெடுத்து நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஒருபோதும் உங்களுடைய பிரச்சனை தீர போறல. இந்த பிரச்சனை முடிய அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை முடிய அடுத்த பிரச்சனை. அது கியூல வந்து கொண்டுதான் இருக்கும். சத்ருவுக்கு தெரியும், அவன் சந்திரகாம எப்படி உங்களை மடக்கணும் அவனுக்கு தெரியும். அவன் ஒரு பிரச்சனை ஆகும், இந்த பிரச்சனை முடிச்சா நீ போகலாம்னு சொன்னா அது முடியும், அடுத்த பிரச்சனை, அடுத்த முடியும், அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை. அங்க அப்படித்தான் அங்க நான் அந்த ஊழியம் செய்யற இடத்துல ஒரு குடும்ப சேர்ச்சிக்கு வரல, அவங்க வரல. முதல்ல கேட்டோம் என்னன்னு சொன்னா வாழ்னு சொன்னா கார் பழுதா போயிட்டது, திருத்துணை நாங்க வாரோம். காரை வித்து போட்டு போற வேன் எடுத்தா, ஏன் வேன் வாங்கினா ஆக்களை நாங்க சேர்ச்சிக்கிறக்கு என்ன செய்ய போறோம், ஆக்களை சேர்ச்சிக்கிறக்கு ஏத்த போறோம், அதுக்குதான் வேன் வாங்கணும் சொல்லி வேன் வாங்கி ரெண்டு நாள் வேன் பழுதா போயிட்டு சேர்ச்சிக்கு வரல. திரும்ப நாங்க பாப்போம், இன்னொரு வாகனம் எடுத்து நாங்க வாரோம்னு சொன்னாங்க. திருப்பி அவங்க சொன்னாங்க, வாகனம் எடுத்தோடனே இப்ப நேரம் இல்ல, தூரம் அப்படி சேர்ச்சிக்கு ஏதாவது காரணம் சொல்லி பிள்ளைக்கு படுக்கணும், 8 மணிக்கு நித்திரைக்கு போகணும், சேர்ச்சி முடிஞ்சு வரைக்கும் 8:30 ஆகுது. அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு அரை மணித்தியாலம் நாங்க புள்ள நித்திர குழம்பிடுமா? காரணம் சொல்லக்கூடாது. நான் ஆண்டவருக்கு ஊழிய காரணம் நீங்க காரணம் சொல்லி தப்பிட்டு போனா அப்படி சொல்லாதங்க. நான் உங்களுக்கு சொல்ற நல்ல சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாதங்க. தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில நான் உங்களுக்கு சாட்சியா நான் சொல்ல முடியும். அநேக சந்தர்ப்பங்கள் தேவனை விட்டு போக அநேக சந்தர்ப்பங்கள் வந்தது, அநேக துன்பங்கள் பாடுகள் வந்தது, போனாமலை விட்டு நாங்கள் உலகத்தோட கூட எவ்வளவு சந்தர்ப்பங்கள் வந்தது. ஆனா
விட்டுக் கொடுக்கல, பாருங்க விட்டுக் கொடுக்கல. அந்த அந்த நேரங்களை அந்த காலங்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டதால இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியுதுங்க. உலகம் உலகத்துக்கு பின்னால போயிடாங்க. உலக சின்னம் தேவனுக்கு விரோதமான பகை. கத்திர அன்றைக்குள் நீங்க சாட்சியாக அனைவரை கொண்டு வாங்க. தேவராட்சியம் இன்றைக்கு நிலை நிற்கக்கூடியது. அது இன்றைக்கு நமக்கு அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்மளை வாழ வைக்கிறோம் நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான். அவரை நம்பு, அவரை விட்டுறாத, அவரோடு கூட. அவர் ரத்த சிந்தி இருக்கிறார். இந்த உலகத்தில் யார் எந்த மனிதன் உங்களுக்கு ரத்த சிந்தல்ல, உங்களுக்காக மறிக்கல, உங்களுக்காக உயிர் தழல்ல. நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆத்ம ரட்சகர். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவருக்குடைய வாழ்க்கை கூட அவருக்கு நம்பி உள்ளவராக இருக்கோம் நாங்க. உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாருக்கும் நாம் நன்றி உள்ளா இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நன்றி உள்ளா இருக்கிறோம். அவர்தானே ரத்தம் சிந்திருக்கிறார், அவர்தானே உங்களுக்காக பாடுபட்டிருக்கார், அவர்தான் பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஒரு மனிதனா மன்னித்திருக்கிறான், அல்லது உங்களை சிநேகிதனா, அல்லது உங்களை உறவுகளா உங்களுக்கு மன்னித்திருக்க, பாவத்தை மன்னித்திருக்கிறது, உங்களை விடுதலை பண்ணியிருக்கிறது, உங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தது யாரு, இனிமேல் தரப்புற யாரு? கர்த்தர். ஹாலேலூயா. இன்னுமாய் தேடுவோம். ஹாலேலூயா. இன்னுமாய் அவரை நெருங்குவோம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 25-26 வசனத்தில், அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 25-26.
நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று.
அங்க பேதுரு ஒரு ராத்திரியில கட்டப்பட்டு இருக்கிறார். தேவதூதன் வந்து விடுதலையாக்குறான். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க பிடிச்சி இவங்களே கட்டி போட்டாச்சு. நடு ராத்திரியிலே உட்காவல் அறையில அடைத்து கால்களை தொழு, இது தலைவரா கட்டி விட்டாங்க. அங்க சும்மா கையில சங்கிலி போட்டு, இது தலைவரா கட்டி போட்டாங்க. பாருங்க கத்தருடைய ஊழியக்காரருக்கு எவ்வளவு கஷ்டம் வருதுன்றி, கத்தருடைய வேலை செய்யறவனுக்கு எவ்வளவு பாடு வருதுன்னு யோசிச்சு பாரு. உலகத்தில் இருக்கிறவனுக்கு இந்த பாடுகள் கஷ்டம் இல்ல. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறவன், ஆண்டவருடைய வேலையை செய்யற மனிதனுக்கு பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் அநேகம் உண்டு. என்னத்துக்காக தலைகளை தொங்கணும்? தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்ததுக்காக, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்ததுக்காக இவர்களுக்கு இந்த தண்டனை கிடைத்தது. வேதனைங்க கஷ்டம். இந்த நேரத்தில் நமக்கு சொல்றாங்க, தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. தலைவர் நின்று கொண்டு பாட்டு படிக்கிறாங்க பாருங்க. நாங்க நிமிந்து நின்று கூட வாய திறக்கிறோம் இல்ல. நம்ம தலைவர் நின்று பாட்டு படிக்கிறாங்க. தேவனை துதித்து பாடுற தலைவர் நின்று சொல்லுவாங்க. அந்த காலை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. கீழே நின்று தலைவர் நின்று பாட்டு படிக்கிறாங்க. தேவனை துதித்து பாடுறாங்க. நன்றியோடு துதித்து பாடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க ஆராதிக்கிற தேவன் யாருன்னு. அவங்களுக்கு தெரியும் அவங்க ஊழிய யாருக்கு ஊழியம் செய்யறான்னு சொல்லியும் அவங்களுக்கு தெரியும். அப்படித்தான் நீங்களும் நானும் இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, துதித்து பாடு. இன்றைக்கு ராசன் ஜெயமன் சொன்னவர்கள், நீ எந்த காரியத்தை நேரத்திலும் துதித்து பாடு. ஆண்டவரை ஆராதிங்க, ஆராதி ஆராதி. கட்டுக்கள் எல்லாம் கட்டவளும், நிலைமைகள் எல்லாம் மாறும். துதித்து பாடு. சரிவிலே சிறைச்சாலையின் அத்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அறிந்தது. பாருங்க, துதிக்க 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 அறிந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது, கட்டுக்கள் எல்லாம் கலண்டு வைத்தது. எல்லாம் விடுதலை உண்டாயிட்டு. ஊழியக்காரன் சிறைச்சாலைக்கார நித்திரை தெளிந்து எல்லாரும் ஓடி போனால் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனான். எண்ணி பட்டையை தூரி தன்னை கொலை செய்து போனான். பவுல் சத்தமிட்டு, உனக்கு ஒரு கடிதம் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் சொன்னான். நீங்க தொடர்ந்து நீங்க வாசி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு உடனே அந்த இடத்துல சிசை சொல்லப்படுகிறது. அவங்க அவங்களோட ஊழியத்தை செய்யறாங்க பாருங்க. உடனே என்ன நடக்குது? ஊழியம் நடக்குது. ஊழியம் நடக்குது. ஊழியம் தொடர்ந்து நடந்து கொண்டா இருக்கு. அவன் ஊழியக்கார கட்டு கட்ட விட்டுட்டு வெளியே வந்தாச்சு. இப்ப சிறைச்சாலைக்கு அங்க இருக்கிறவனுக்கு என்ன செய்யறாங்க? சத்தியத்தை சொல்றாங்க, வசனத்தை சொல்றாங்க. நமக்கு நேரம் காலம் இருக்க முடியல. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரையா திரு பிரசங்கம் பண்ணு. நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கணும். அது சிறைச்சாலையா இருந்தாலும் விடுதலை என்ன துதிக்கிற இடத்துல துதிக்கணும், விஷயம் சொல்ற இடத்துல விஷயம் சொல்லணும். நம்முடைய வேலையை நாம செய்து கொண்டே இருக்கணும். அப்படித்தான் நாம இருக்கோம். ஆண்டர் பிள்ளை அப்படித்தான் இருக்கணும். சிறைச்சாலை காமிக்கு டக்கு விஷயம் சொல்லப்படுறாங்க. அவன் ஏற்றுக்கொள்கிறான். அவன் வீட்டார உடனே ஏற்றுக்கொள்ளாது. ஞானஸ்தானம் அப்படித்தான் வழி இருக்கு. பாருங்க என்ன வழி இருக்கு. எழுதுகோ இரவு என்ன இரவு என்ன பாருங்க. 33 வசனம்.
மேலும் ராத்திரியிலேயே அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காலவினான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
உடனே இரவோடு இரவாக விடுதலையாகி, இரவோடு இரவாக சூசியம் சொல்லி, இரவோடு இரவாக ஞானஸ்நானம் கொடுத்து விசுவாசிகளாகி முடிச்சு. என்ன என்னத்தால இது நடந்தது பாருங்க. அந்த இரவுல அவங்க தொழுமிடத்துல கட்டப்பட்டிருந்தாலும் அவங்க தலைகளால் நின்று குதிச்சாங்க. அல்லேலூயா. நிலைம தலைகளா மாறிச்சு. ஐயோ என்ன கட்டி போட்டுட்டாங்க, இனி தலைகளா கட்டி போட்டாங்க, கையையும் காலம் கட்டிப்போட, இனி எல்லாம் முடிஞ்சது, நம்மளை கொலை செய்ய போறாங்க என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? நிலைமைகளை சூழ்நிலை பார்க்காதபடி கத்தரை நம்பி இருக்கிற மனுஷன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போறது. ஹாலேலூயா. இதான் நமக்கு தேவன் தந்திருக்கிற வசனங்கள். பாருங்க இந்த சாட்சியில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது கேட்டுட்டு போறதுக்கோ அல்லது வாசிட்டு போறதுக்கோ அல்ல. நாங்கள் விசுவாசத்திலே வளர, நாங்கள் சத்தியத்திலே கட்டப்பட, சபையிலே நாங்கள் தூண்களா இருக்க, ஊழியத்தை செய்யத்தான் இவள் எழுதப்பட்டிருக்கிறது. இவளை கேட்டு நாமளும் நாம ஒப்பு கொடுக்கணும். ஹாலில் நாம மாறி தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற நாம் மாற வேண்டும். ஹாலேலூயா. ஆனால் இப்படி தீமை செய்கிறவருடைய வாழ்க்கையிலே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஏரோது ராஜாவுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் தேவசனத்தை பிரசங்கிக்க போன பொழுது அவன் புழுப்புழுத்து அவன் என்ன செய்தானா, திறந்து வைத்தான். தேவனுடைய ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்த ராஜாவே அப்படியே செத்து போயிட்டான். நன்மைக்கு தீமை செய்கிற மேல் நீதிமொழிகள் 17:13-15 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 17:13-15
நன்மைக்கு தீமை செய்கிறவன் அவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது.
நன்மைக்கு தீமை செய்யக்கூடாது. நன்மை செய்கிற மக்களுக்கு நான் ஒரு நாள் தீமை செய்யக்கூடாது. அவனுடைய வீட்டை விட்டு ஒருபோது தீமை நீங்காது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14:14 27
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் எந்நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார்.
முக்கியமான ஒரு இரவு வந்தது. கடைசியாக முக்கியமான ஒரு இரவு வந்தது. நம்முடைய ஆண்டவரும் பிரச்சனமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே ஆண்டவர் அந்த இரவு வந்தது. 1 Corinthians 11:21 அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி. நாங்கள் திருவிருந்தில் வாசிக்கிற வசனம், அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி. அந்த ஒரு ராத்திரி வந்தது பாருங்க. அது ஒரு அற்புதமான அதிசயமான ராத்திரியாக முடிந்தது. ஹல்லேலூயா. அந்த அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்க, இந்த ராத்திரி நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இருள் அடைவீர்கள். ஆண்டவருடைய 33 ஊழியத்தில் எல்லாரும் இருள் அடைந்து எல்லாரும் விட்டுட்டு போய் தனியாக அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. தனி ஒருவராய் நிற்கிறார். ஆனா ஆண்டு சொல்ற வசனத்தை பாத்தீங்களா, ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். நீங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க, என்ன சிலுவையில் அடிக்க போறாங்க, நான் உங்களுக்காக நான் மறிக்க போறேன், நித்த சிந்த போறேன், ஆனா நான் உயிர்த்தெழுவேன். ஹல்லேலூயா. தெளிவா சொன்னாருங்க ஆண்டவர். அந்த ராத்திரி ஒரு ஆசீர்வாதமான ராத்திரியாக அது காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி. அது மாறிச்சு. நான் உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு நான் போவேன். அதுக்குதான் தெளிவு சொல்றாரு ஆண்டவரே, நான் யாரு இடல என்றாலும் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. சொன்னது போல இளமைகள் வரும்பொழுது, சூழ்நிலைகள் வரும்பொழுது என்ன நான் டிசிஷன் எடுக்கிறோம், வாயால சொல்லலாம் என்ன டிஷன் எடுக்கிறேன், ஆவிக்குரிய முடிச்சு. அன்றைக்கு அந்த அவங்க அந்த பரிசுத்தார் அபிஷேகம் அந்த அளவுக்கு அந்த வல்லம் இல்லாததால அவங்களும் கடைசியில சோர்ந்து போயிட்டாங்க, விட்டுட்டாங்க. ஆண்டவர் கையை விட்டாங்க. எவ்வளவு அன்பா இருந்தாங்க, நெருக்கமா இருந்தாங்க, விட்டுட்டாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, பவுல், அவங்க சில பேதுரு அப்போஸ்தலர் ஆண்டோட அபிஷேகத்தை வல்லமையை பெற்றாங்க. அதில்லையா, விட்டுட்டு விடல வெற்றி எடுத்தாங்க. இன்றைக்கு நமக்கும் தேவன் அந்த ஆவியின் அபிஷேகம் தந்திருக்காரா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவியை ஆச்சாரமான நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவியின் வல்லமையினால நாம் காரியங்களை நாம் நடப்பிக்க முடியும். தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து உதவி செய்வார். எந்த விதமான ராத்திரிகள் வந்தாலும், எந்த விதமான இருள்கள் வந்தாலும், அந்த ஆவியானவரோடு கூட நீங்க இருந்து நீங்க போல்டர்ஸா நீங்க இருப்பீங்க சொன்னா, விசுவாசத்தை காத்துக்கணும்னு சொன்னா, எனக்கு உங்களுக்கு நாங்க வெற்றி வெற்றி. ஹாலேலூயா. இயேசு வெளிப்படுத்த புத்தகம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு வெற்றி சிறக்கிறார். ஹாலேலூயா. ஆறுக்கு வெற்றி கடைசியா முடியுது வேத புத்தகத்துல, வெளிப்படுத்த புத்தகத்துல இயேசு தான வெற்றி எடுக்கிறார், சாத்தான வெற்றி எடுக்கிறார், அந்தி கிறிஸ்து சாத்தான் எல்லாரும் பாதாளத்துக்கு போய் எல்லா நரகத்துக்கு போயிட்டான். உங்களுக்கு கடைசியா இயேசு கிறிஸ்து வெற்றி எடுக்கிறார். ஹாலேலூயா. புதிய வானம் புதிய மேல ஆயிரம் பேருக்கு அரசாட்சியில் இயேசுதான் ராஜாவை ராஜா வந்து அரசால போகிறார். இது நமக்கு தெரிஞ்சிருந்தாலே நாம அதோட இயேசுவோட கூட நிக்காம நானே உலகத்தோட கூட நிக்கிறோம். வெற்றி எடுக்க போறவங்க நிக்க போறீங்களா, தோல்வி எடுக்க போறவங்க நிக்க போறீங்களா? தோல்வி எடுக்கிறவங்க பக்கம் இருந்தீங்கன்னா நீங்க தோட்டு போவீங்க. சாத்தான் தோட்டு போனவன் தோட்டு போப்பான். அவன் பகலுக்கு அந்தி கிறிஸ்து ஒரு ஆட்சி வருகிறது, அதுல நீ கைவிட போற போறீங்களா? இன்றைக்கு சபை ஆயத்தமா இருந்தால், மனவாட்டி சபை ஆயத்தமா இருக்கிற சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ள மத்திய ஆயத்திலே வருகிறார். இதோ இரவிலே, அதுவும் இரவிலே நடக்க போகுது. இரவிலே திருடம் வருகிற விதமாக ஆண்டு வருவார். ஹல்லேலூயா. இரவிலே திருடம் வருகிற விதமாக வருவார். அவர்கள் இரவா இருக்கலாம், பாலா இருக்கலாம், எங்களுக்கு சில இரவா இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அவர் வரும்பொழுது நீங்களும் ஆயத்தமா இருந்தால், நாங்கள் ஒரு நொடியில் பொருளிலே மறுபூமாகி அந்த மத்திய ஆயத்திலே ஆண்டவரை சந்தித்து நாம போகலாம், அல்லது நாம் கைவிடப்படுவோம். இப்ப இருக்கிற உபத்திரவத்தையே நம்மளால தாங்க முடியல. அந்தி கிறிஸ்துல வார உபத்திரத்தை நீங்க தாங்கிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நினைக்காதங்க, அப்படி நினைக்காதங்க. நீங்க தாங்க மாட்டீங்க. அது மகா உபத்திரவ காலம். ஆயத்தமாறு எச்சரிக்கையா இருப்போம். ஆண்டவர் மேலுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்னாள் ஒரு காரியத்தை பாருங்க, வெளிப்படுத்த 22:5 நீங்க பாருங்க. வெளிப்படுத்த 22:5 நாங்க பாக்குறோம்.
அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள்.
ஹல்லேலூயா. இனி ராவும் இல்ல, ராக்காலமே இல்லாத ஒரு பரலோக ராஜ்யம் நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. நீ வெளிப்படுத்தப்பட்டு எடுத்து வாசி பாருங்க. 21 பரலோகத்தை குறித்து என்ன அழகா எழுதப்பட்டிருக்கிறது, எப்படியான இடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசி பாருங்க. என்ன கதையா எழுதி வச்சிருக்கு, ஆண்டோட சத்தியம் எல்லாம் எழுதி வச்சிருக்கு இந்த புத்தகத்துல. அந்த பரலோகத்துக்கு போக விருப்பம் இல்லையா நமக்கு? நாம அந்த பரலோகத்துக்கு நான் போறதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கோம். பரலோகத்தை எடுத்து வாசி பாருங்க, எப்படியா இருக்கு சொல்லி, அங்கு என்ன மாதிரி இருக்கு சொல்லி, என்ன அழகாக எழுக்கப்பட்டிருக்கிறது. பழங்கு கற்கள், ஆட்டுக்குட்டியானவரும் இருக்க சிங்காசனத்துக்கு புறப்படுவதை எல்லாரும் காண்பித்தார். நகரத்து வீதியின் சந்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியத்திற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர் நெத்திகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. ஹல்லேலூயா. இனிமேல் கண்ணீரும் இல்லை, கதறலும் இல்லை. ஆகவே தேவன் நமக்கு வாக்கு பண்ண பரலோகத்தை குறித்து வெளிப்படுத்த புத்தகத்திலே அழகாக எடுக்கப்பட்டிருக்கிறது. நாம போற இடம் எப்படி என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை விட நாம வேறொரு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இந்த பூமியில தேவன் உலகத்தில் சாத்தான் தருவான் நான் நினைக்கல. ஆகவே நான் சொல்ற காரியம் என்ன சொன்னா, நாம் இன்னால பார்த்தோம், இப்படியாக உலகத்து ராஜா மூலமாக ராஜாக்கள் மூலமாக என்ன துன்பம் வந்தாலும் தேவன் அந்த ராஜாக்கள் இதை தன்னுடைய கருத்துல வைத்திருக்காரு. நீங்க மறந்துடாதீங்க. எந்த பெரிய அதிகாரியானாலும் எந்த அதிகாரங்களானாலும் எல்லாரையும் தேவனுடைய ஆளுகை கீழே இருக்கான் மறந்துடுறாங்க. ஹல்லேலூயா. தேவன் ராஜரீகம் பண்ணுறார். அவருடைய சிங்காசனம் உண்டைக்கும் நிலைத்திருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறபடியால அவரை நாம் அண்டிக் கொண்டோம்னு சொன்னா, நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழலாம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோட வீட்டுக்கு நீங்க கடந்து போங்க, இந்த ஆசீர்வாதத்தோட வீடு கடந்து போங்க, இந்த மகிமையை நீங்க கொண்டு செல்லுங்க, அனைவருக்கு இதை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அனைவரை கூட்டிக் கொண்டு வாங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்ய உங்களுக்கு ஒப்புக் கொடுங்க. தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பம் சந்தி தலைக்கும், உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு என்றைக்கும் அது இருக்கும். தேவன் அப்படியாக உங்களை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். தேவனுடைய சமூகத்திலே எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா.